நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உலக எய்ட்ஸ் தினமான இன்று நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சமூக நலம் மற்றும் நோய் தடுப்பு துறையின் முதன்மை குடிமை மருத்துவர் திரு டாக்டர் கே சரவணன் அவர்கள் விழிப்புணர்வுடன் இருப்போம், எய்ட்ஸ் இல்லா உலகை உருவாக்குவோம் என்ற தலைப்பில் நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நோய்கள் அப்படிங்கிறது மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமா அவங்களுடைய வாழ்க்கையை ஒரு இழக்கக்கூடிய வகையில் இன்னைக்கு நிறைய நோய்கள் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனாலும் கூட நம்மளுடைய மருத்துவர்கள் எந்த நோயாக இருந்தாலும் அந்த நோயை குணப்படுத்தக்கூடிய வகையில் நிறைய மருந்துகள் கண்டுபிடிச்சு மக்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்து பராமரிச்சுட்டு வர்றாங்க. எய்ட்ஸ் அப்படிங்கிற நோய் குறித்து இன்னைக்கு உலக அளவில் பல்வேறு விதமான விழிப்புணர்வு கருத்துக்கள் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது. டிசம்பர் 1 இன்னைக்கு நம்ம இந்த எய்ட்ஸ் விழிப்புணர்வு தினத்தை கடைபிடிச்சிட்டு வர்றோம். அந்த நோய்கள் குறித்து பல்வேறு வகையான தகவலை இன்னைக்கு மருத்துவர் ஐயா அவர்களை சந்திச்சு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இன்றைய நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி உங்களை பத்தி ஒரு அறிமுகம் நம்முடைய புதுகை பண்பலை நேயர்களுக்காக செஞ்சுக்கங்க.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மருத்துவர் சரவணன் பேசுறேன். நான் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரியில சமூக மருத்துவம் மற்றும் நோய் தடுப்பு துறையில மூத்த உதவி பேராசிரியராக இருக்கிறேன்.
ஐயா, இப்போ இன்னைக்கு இந்த எய்ட்ஸ் தினத்தை நம்ம கடைபிடிச்சிட்டு வர்றோம். இப்போ எய்ட்ஸ் அப்படின்னா என்ன? இந்த AIDS அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆங்கில வார்த்தையினுடைய பொருள் என்ன? அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க ஐயா.
உலகம் முழுவதுமே டிசம்பர் 1 எய்ட்ஸ் தினமாக கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த எய்ட்ஸ் என்பது வந்து ஒரு HIV என்ற வைரஸ்னால வந்து பரவுகிறது. HIV அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா, அது வந்து மனிதர்களுக்கு மட்டும்தான் தொற்று ஏற்படுத்துகிறது. அதனால தான் அதை வந்து ஹியூமன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இம்யூனோ டெஃபிஷியன்சி அதாவது நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்திகளுக்கு தேவையான வெள்ளை அணுக்களை அது அழித்து விடுகிறது. அதனால் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை குறைத்து விடுகிறது. அதனால இம்யூனோ டெஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அது வந்து HIV வின்றது வைரஸினுடைய ஒரு முதல் எழுத்து. ஆங்கிலத்தில் வந்து வைரஸ்ன்னு சொல்கிறோம், அதான் HIVன்னு சொல்கிறாங்க. இதனுடைய தாக்கம் அதிகமாகிக் கொண்டே செல்லும் பொழுது அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து அது பெரிய நோயாக மாறுகிறது. அதை தான் நாம் எய்ட்ஸ் என்று சொல்கிறோம். அக்வேர்ட் இம்யூனோ டெஃபிஷியன்சி சின்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அக்வேர்ட் அப்படின்னா வந்து ஒரு மனிதனிலிருந்து மற்ற மனிதனுக்கு பரவக்கூடிய தன்மை வாய்ந்தது இந்த நோய் கிருமி. அதாவது வந்து காற்றின் வழியாகவோ நீரின் வழியாகவோ வெளிப்புறங்களிலிருந்தோ இது பரவுவது கிடையாது. அதனால அதுக்கு பேர் அக்வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. இம்யூனோ டெஃபிஷியன்சி நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல வெள்ளை அணுக்களை பாதித்து அதை சிதைத்து விடுகிறது. அதனால் நோய் எதிர்ப்பு சக்தி குறைக்கிறது. அதனால் வந்து அக்வேர்ட் இம்யூனோ டெஃபிஷியன்சி டெஃபிஷியன்சின்னு அதை குறைத்து விடுகிறது சின்ட்ரோம் சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த நோய் எதிர்ப்பு ஆற்றல் குறைவதனால் அது வந்து இந்த சின்ன சின்ன பாக்டீரியாலாம் இருக்கும். அதாவது வந்து சாதாரண பாக்டீரியாலாம் உடலுக்கு நோய் ஏற்படுத்தாது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் பொழுது இந்த சாதாரண பாக்டீரியா கூட அந்த நோய் எதிர்ப்பு நோயை வந்து இந்த எய்ட்ஸ் பேஷண்ட்ல வந்து உருவாக்கிவிடும். அதை தவிர வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். சில புற்றுநோய்கள் வருவதற்கும் இந்த இம்யூனோ டெஃபிஷியன்சி காரணமாக இருக்கிறது. அதைதான் எய்ட்ஸ் என்று சொல்லணும். அதாவது HIV இன்ஃபெக்ஷன் ஆகி அதனுடைய இறுதி நிலை தான் எய்ட்ஸ் என்று அழைக்கிறோம். இந்த உலக எய்ட்ஸ் தினம் வந்து ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் 1 வந்து கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறது. அதாவது WHO சொல்லியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா வந்து எய்ட்ஸ்னால் வந்து இன்னைக்கு உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 39 மில்லியன் மக்கள், அதாவது கிட்டத்தட்ட 4 கோடி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த மாதிரி வந்து 600,000 அதிகமானவர்கள் வந்து இறந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு வருடத்திற்கு என்பதை வந்து 2022 புள்ளி விவரம் வந்து ஒன்று சொல்லுது. அந்த மாதிரி இந்தியாவில் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 23,00,000 பேர் வந்து எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் வந்து தமிழ்நாடு மகாராஷ்டிரா, ஆந்திரா, கர்நாடகாவில் வந்து அந்த நோயின் தாக்கம் உள்ளவர்கள் அதிகமாக வசித்து கொண்டிருக்கிறார்கள், இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உரிய சிகிச்சையும் இது நடந்து கொண்டு தான் வருகிறது. அதே போல் வந்து இந்த நோயினால் இந்தியாவில் எவ்வளவு மரணங்கள் நிகழ்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா 4.4, அதாவது 1,00,004 பேர் இறக்குறாங்க. அதாவது 100,000 பேரில் வந்து 100,000 பேருக்கு நோய் இருக்குன்னா 4 பேர் வந்து கண்டிப்பாக பாதிச்சிடும். ஏன்னா எல்லா எய்ட்ஸ் இன்ஃபெக்ஷன் ஆனவங்களும் HIV இன்ஃபெக்ஷன் ஆனவங்களுக்கு அந்த எய்ட்ஸ் நோயாக மாறுறது கிடையாது. இன்னைக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 4.4 பேர் வந்து 100,000 பேருக்கு வந்து இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதையெல்லாம் வந்து நம்ம குறைக்கணுன்ற நோக்கத்தினால்தான் ஒவ்வொரு வருடமும் December 1st இந்த எய்ட்ஸ் விழிப்புணர்வு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறோம். முன்னாடியெல்லாம் முதல்ல அந்த எய்ட்ஸ் நோய் வந்து 1981 கண்டுபிடிக்கப்பட்டது. அதற்கு பிறகு நம்முடைய இந்தியாவில் வந்து 1986 டாக்டர் சுனிதி சாலமன் அவங்க வந்து, அதாவது வந்து சென்னை ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் வந்து நுண்ணுயிரியல் துறை பேராசிரியராக இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு ஃபீமேல் செக்ஷுவல் ஒர்க்கர்னு சொல்லக்கூடிய அவங்கக்கிட்டேருந்து ஒரு ரத்த மாதிரி எடுத்து பரிசோதனை செய்ததில் வந்து அவங்களுக்கு தான் முதல்ல எய்ட்ஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. அவங்களும் அவங்க கூட அவங்களுக்கு கீழே படித்த பிஜி நிர்மலா, டாக்டர் நிர்மலா என்றவங்களும் வந்து இந்த ரத்த மாதிரியை வந்து உறுதிப்படுத்தினாங்க. அதுதான் நம்ம இந்தியாவில் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட எய்ட்ஸ் கேஸ்.
ஐயா, இப்போ ஒவ்வொரு நோயை கண்டுபிடிக்கிறதுக்கும் நிறைய பரிசோதனை முறைகள் இருக்குது. பெரும்பாலும் எல்லா நோய்களுடைய பரிசோதனையும் இரத்த மாதிரிகளை எடுத்தாலே இந்த இரத்தத்தில் என்னென்ன நோய்கள் இருக்குது அப்படிங்கிறத மருத்துவர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ எய்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது தற்பொழுது நடைமுறையில் இந்த எய்ட்ஸ் நோயை கண்டறிவதற்கு உண்டான பரிசோதனை முறைகள் இப்போதைக்கு என்னென்ன முறைகள் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
எய்ட்ஸ் நோயை வந்து நம்ம இந்தியாவில் வந்து 1986 வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதிலிருந்து கிட்டத்தட்ட வந்து நிறைய பேருக்கு எய்ட்ஸ் இருக்கு. 24,00,000 பேருக்கு வந்து எய்ட்ஸ் இருக்குன்ற இன்றைய புள்ளி விவரம், அதாவது 2019 எடுக்கப்பட்ட புள்ளி விவரம் வந்து சொல்லிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு பரிசோதனை மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டது. அது என்ன பரிசோதனை கேட்டிங்கன்னா எலைசான்னு சொல்லுவாங்க, என்சைம் லிங்க்டு இம்யூனோ சார்பன்ட் அசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த அதில் வந்து வெஸ்டர்ன் பிளாட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து அந்த கிருமியிலிருந்து நோய் எதிர்ப்பு தன்மை வரும் பொழுது நமக்கு வந்து தெரிந்து விடுகிறது. அந்த நோய் எதிர்ப்பு தன்மை உள்ள ஆன்டிபாடிஸ் எவ்வளோ உற்பத்தி ஆகிறதோ அதில் வந்து அந்த டெஸ்ட்டில் வந்து காமிச்சு கொடுத்துரும். அதே போல் வந்து நோய் எதிர்ப்பு திறன் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த CD4 செல்ஸ், அதாவது வெள்ளை அணுக்களில் வந்து டி செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், அந்த டி செல்ஸும் குறைய ஆரம்பிக்கும். அதனுடைய கவுண்ட்டு CD4 கவுண்ட் எல்லாம் பார்க்கும் பொழுது பார்த்துட்டு இது வந்து இந்த கிருமி வந்து பாதிச்சிருக்கா இல்லையான்னு பார்ப்போம். அப்புறம் வந்து அந்த வைரஸை தனியாக எடுத்து, அதாவது பாதிப்பு ஏற்படுத்தப்பட்ட இடத்துலேருந்து எடுத்து தனியாக மைக்ராஸ்கோப், டார்க் ஃபீல்ட் மைக்ராஸ்கோப்பி அதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது வந்து நமக்கு வந்து அந்த வைரஸ் இருப்பது உறுதிப்படுத்தப்படுகிறது.
ஐயா, இப்போ ஒவ்வொரு நோய்களும் ஏற்படும் பொழுது அந்த நோய் ஏற்படுவதற்கு நிறைய காரணிகள் இருக்கும். எய்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த எய்ட்ஸ் நோய் எப்படி பரவுது, இது பரவக்கூடிய காரணங்கள் என்னென்ன, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள்.
அதாவது எய்ட்ஸ் நோய் எப்படி பரவுது அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி எவ்வளோ, அதாவது வந்து எந்த வயதுலேருந்து எந்த வயது வரைக்கும் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 20-50 வயதுக்குட்பட்டவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது. அதுவும் வந்து இந்த பாதுகாப்பான உடலுறவு, அதாவது வந்து திருமணமாகி அந்த திருமண வாழ்க்கையை நடத்துபவர்களுக்கு எய்ட்ஸ் வருவது கிடையாது. திருமணமாகி பல பேருடன் வேறு வேறு தகாத உறவுகளில் ஈடுபடுபவர்களுக்கு வந்து இந்த வாழ்நோயினால் வந்து எய்ட்ஸ் வருகிறது. இந்த எய்ட்ஸ் என்பது வந்து எதன் மூலமாக பரவுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த வாழ்நோயின் பொழுது வந்து ஆண்களிலிருந்து வந்து அந்த செமன் சொல்லக்கூடிய விந்து திரவம் வெளியேறும். அதன் வழியாக அந்த கிருமி வந்து அந்த பெண்ணுக்கும் பரவுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த அதே மாதிரி வந்து இந்த சுத்திகரிக்கப்படாத ரத்தம், இப்போ வந்து ரத்தம் எல்லாம் மாதிரி எடுக்கிறோம், ஒரு ரத்தத்தை எடுத்து இன்னொருவருக்கு ரத்தத்தை செலுத்துவதற்கு முன்னால் அதில் வந்து HIV கிருமி இருக்கா, ஹெப்படைட்டிஸ் பி கிருமி இருக்கா, இல்லை மலேரியா கிருமி இருக்கா, டெங்கு கிருமி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு அதில் வந்து அந்த ரத்தத்தில் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்ட பிறகு தான் நாம் வந்து ரத்தம் தேவைப்படும் நோயாளிக்கு கொடுப்போம். சில சமயம் அந்த முறைகளின் தவறுகள் நிகழ்ந்தால் இந்த மாதிரியான ரத்தம் கொடுக்கும் பொழுது இந்த மாதிரியான பாதிப்புகள் வந்து விடுகிறது. அதுக்கப்புறம் வந்து இந்த தாயிலிருந்து குழந்தைகள், இப்போ வந்து தாய் வந்து ஏற்கனவே பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்க வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து இந்த நோய் தாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சில சமயங்களில் வந்து நம்ம சுத்திகரிக்கப்படாத ஊசி அதெல்லாம் வந்து இப்போ கிடையாது, இப்போலாம் எல்லாமே டிஸ்போசபிள் சிரஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம், ஒரு ஒரு முறை உபயோகப்படுத்தக்கூடிய ஊசி வந்துவிட்டது. முன்னாடியெல்லாம் வந்து அந்த சுத்திகரிக்கப்படாத ஊசியின் மூலம் ஊசி போடுறோம் இல்லையா, அதன் மூலமாக பரவுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருந்தது. அதே போல் இன்னைக்கு போதை பழக்க வழக்கங்கள் அதிகமாக இருப்பதும் ஒரு காரணம். எப்படின்னா வந்து போதை ஊசியெல்லாம் போட்டுக்கிறாங்களே, நான் இந்த ரத்த குழாயின் மூலமாக போடும்பொழுது வந்து ஒருத்தர் எய்ட்ஸ் நோய் உள்ளவர்கிட்ட இருந்து வாங்கி இன்னொருத்தர் வந்து அந்த ஊசியை பயன்படுத்தினா, அந்த போதை ஊசியை பயன்படுத்தினா அவருக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சில சமயம் வந்து இந்த டாட்டூவிங் அப்படின்னு பண்ணுறாங்க இல்லையா, இந்த பச்சை குத்துதல் அந்த மாதிரி வந்து எய்ட்ஸ் நோய் உள்ள பேஷண்ட்டுக்கு குத்திட்டு மற்றவங்களுக்கும் குத்தும் போது அது வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன.
இப்போ இந்த எய்ட்ஸ் நோய் வரக்கூடிய காரணிகள் நிறைய சொன்னீங்க, இந்த சொன்ன காரணிகளில் ஏதாவது ஒரு காரணத்தினால இந்த ஹெச்ஐவி எய்ட்ஸ் ஒருவருக்கு பரவிருச்சு, அதன் மூலமாக இந்த எய்ட்ஸ் நோய் வந்ததுக்கு பின்னாடி அவருடைய உடல் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி அந்த நோய் தாக்கத்திற்கு ஏற்ப அந்த உடலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது, அவருடைய உடல் எப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பாதிப்படைய ஆரம்பிக்குது, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுவீங்க.
எய்ட்ஸ் நோய் வந்துட்டால் என்னென்ன அறிகுறிகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து உலக சுகாதார நிறுவனம் வந்து அதையும் வந்து தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் எய்ட்ஸ் இருக்கும், இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்தால் நிச்சயமாக அது எய்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த சுகாதார நிறுவனம் என்ன சொல்லியிருக்கு, அவங்களுடைய விவரத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து எடை குறைதல், அதாவது 10% மேலே உடனடியாக எடை குறைதல், அதாவது குறுகிய இடைவெளியில் எடை குறைதல் ஒன்று. அப்புறம் வந்து நெடுநாள் காய்ச்சலாக இருக்கிறது, அதாவது வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு மேலே காய்ச்சல் இருக்குது, ஒரு மாதத்துக்கு மேலே வந்து இந்த வேதி இருக்கிறது அப்படின்லாம் சொன்ன பொழுது வந்து இது வந்து அதுக்கான முக்கிய அறிகுறிகள், அதாவது லாஸ் ஆஃப் வெயிட் ஒரு இது, அதுக்கப்புறம் ப்ரொலாங் டயேரியா, ப்ரொலாங் ஃபீவர், அதெல்லாம் வந்து இந்த நோயினுடைய முக்கிய அறிகுறிகள். அதுக்கப்புறம் வந்து இன்னும் சில அறிகுறிகள் இருக்குது, அதாவது வந்து அந்த நோய் வந்துருச்சுன்னா அங்கங்கே எல்லாமே வந்து இந்த வீங்கி போயிடும், அதாவது லிம்ப் நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அந்த சுரப்பிகள்லாம் வீங்கி போயிடும், வீங்கி போயிட்டோடனே அங்கங்கே கிண்டு கிண்டா ஆகிடும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹெர்பீஸ் வைரஸ் இன்ஃபெக்ஷன்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதே போல் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், ஓரல் கேண்டிடியாசிஸ் அந்த மாதிரியான ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தோலில் அதிகமான அளவு அரிப்பு ஏற்படும் இந்த வியாதி வந்தவர்களுக்கு.
ஐயா, இன்னைக்கு இந்த மலேரியா, டெங்கு போன்ற நிறைய நோய்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மலேரியா, டெங்கு போன்ற நோய்கள்லாம் சொல்லும் பொழுது கொசுக்களினால இந்த நோய்கள் பரவுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நிறைய அரசு துறையில மருத்துவர்கள் நிறைய விழிப்புணர்வை கொடுத்துக்கிட்டே வர்றாங்க. இப்ப இந்த எய்ட்ஸ் அப்படின்னு சொல்றப்ப ஹெச்ஐவி வைரஸ் அப்படின்னு ஒரு பெயரை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஹெச்ஐவி வைரஸ் அப்படின்னா என்ன, இந்த ஹெச்ஐவி வைரஸ்க்கும் எய்ட்ஸ் நோய் பரவுறதுக்கும் என்ன தொடர்பு, என்ன காரணம், அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுவீங்க.
இந்த நிகழ்ச்சியில ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போல ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹியூமன்னா இது பொதுவாக மனிதர்கள் கிட்ட இருந்து ஒரு மனிதன் கிட்ட இருந்து இன்னொரு மனிதனுக்கு பரவும், மற்றபடி விலங்குகளுக்கோ மற்ற பறவைகளுக்கோ இந்த நோயினால பாதிப்பு கிடையாது. இது வந்து நோய் எதிர்ப்பு ஆற்றலை குறைக்கக்கூடியது, அதுதான் வந்து ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது சாதாரணமாக வந்து எதன் மூலமா பரவும் சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லிட்டோம், நம்ம வந்து சுத்திகரிக்கப்படாத ரத்தம், பாதுகாப்பற்ற உடலுறவு அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, கர்ப்பிணி பெண் கிட்ட இருந்து குழந்தைகளுக்கு போறது, அப்புறம் வந்து பாதுகாக்கப்படாத ஊசியின் மூலம் செலுத்துறது, அப்புறம் போதைப்பொருள் ஊசியின் மூலம் செலுத்திக் கொள்ளுதல், இந்த மாதிரி காரணங்களால பரவும் சொன்னோம். எதன் மூலமா பரவாது அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து நிச்சயமா வந்து ஒரு எய்ட்ஸ் பேஷண்ட் இருந்தாருன்னா அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு வச்சுக்கோங்க, அவர்கிட்ட இருந்து அவருடைய தட்டில் சாப்பிட்றதுனால பரவாது, அவர்கிட்ட நெருங்கி உட்காந்து அவர்கிட்ட கை குலுக்கிறதுனால வந்து வராது, நிச்சயமாக அது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கில்லை. அவர் பயன்படுத்தின கழிவறையை பயன்படுத்தினாலும் வராது. நிருபர் கேட்ட மாதிரி அந்த கொசு அவர் உடம்புல கடிச்சு இன்னொருத்தருக்கு அந்த கொசு கடிச்சதுனாலும் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் கிடையாது.
ஐயா, இப்போ இந்த எய்ட்ஸ், இந்த ஹெச்ஐவி அப்படிங்கிற வைரஸ் ரத்தத்தின் மூலமாக பரவும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. இப்போ ஏதோ ஒரு தவிர்க்க இயலாத காரணத்தில் ஒரு தாய்க்கு, அந்த தாய்க்கு எய்ட்ஸ் நோய் வந்துருச்சு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஒரு தாய்க்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு, உதாரணமாக இப்போ ஒரு தாய் மகப்பேறு இருக்காங்க அப்படின்னா அந்த கர்ப்பிணி பெண்களாக இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் ஹெச்ஐவி இருந்ததுன்னா குழந்தைக்கும் அந்த எய்ட்ஸ் நோய் பரவுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அதே போல பாலூட்டக்கூடிய தாய்மார்களாக இருக்கிறாங்க அப்படின்னா பாலூட்டுவதன் வழியா அந்த தாய்க்கு இருக்கக்கூடிய ஹெச்ஐவி நோய் தொற்று குழந்தைக்கும் அந்த எய்ட்ஸ் நோயை பரவி அவங்களுக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்காங்க ஐயா?
நல்லது ஒரு கேள்வி. நிறைய பேர் மனசுல வந்து இந்த சந்தேகங்கள்லாம் வருவதற்கான கேள்வி தான் இது. அதாவது இந்த இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தாய்க்கு வந்து எய்ட்ஸ் இருந்ததுன்னா அதை தாயின் கருப்பையில் வளரக்கூடிய குழந்தைகளுக்கு அது பரவுமானா நீ பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த வாய்ப்பினை வந்து நாங்கள் வந்து ஆன்டி ரிட்ரோவைரல் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட்னு சொல்லிட்டு ஒரு தெரப்பி இருக்குது, ஹைலி ஆக்டிவ் ஆன்டி ரிட்ரோவைரல் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிகிச்சையின் மூலம் குழந்தை பிறப்பதற்கு முன்பே அந்த தாய்க்கு கொடுத்து அந்த குழந்தைக்கு வந்து நோய் எதிர்ப்பு ஆற்றலை வந்து அதிகப்படுத்தி விடுவோம். அதனால் வந்து அந்த குழந்தைக்கு வருவதற்கான வாய்ப்பு மிக 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 குறைந்து விடுகிறது. இப்பொழுது நிருபர் கேட்டிருக்காரு தாய்ப்பால் மூலமாக பரவுமா அப்படின்னு சொல்லிட்டு, தாய்ப்பால் மூலமாக பரவுகின்ற வாய்ப்பு வந்து மிக மிக ஒரு நெச்சலின் மூலமோ தாய்ப்பாலின் மூலமோ பரவுவதற்கான வாய்ப்பு வந்து மிக 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 குறைவு. இந்த எய்ட்ஸ் நோய் பொறுத்த வரைக்கும் பாதுகாக்கப்படாத உடலுறவு, பிறகு ரத்தத்தின் மூலம் அதிகமாக பரவும்னு சொன்னேன், இந்த போதை ஊசி பழக்கத்தினால வந்து அதிகமாக பரவும்னு சொன்னேன், அதுக்கப்புறம் வந்து சுத்திகரிக்கப்படாத ரத்தம், அதாவது வந்து அதில் வந்து ஸ்க்ரீன் பண்ணாத இந்த மலேரியா இருக்கா ஹெச்ஐவி இருக்கான்றத பார்க்கப்படாத ரத்தத்தை வந்து பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை இன்னொரு செலுத்துவதன் மூலம் இதெல்லாம் வரலாம். மற்றபடி தாய்ப்பால் கொடுப்பதன் மூலமாகவோ எச்சில் மூலமாகவோ வேறு காரணங்களால கொசு கடிப்பதனாலோ இதை பரவுவதற்கான வாய்ப்புகள் இல்லை
ஐயா. அதே போல ஒரு குடும்ப உறுப்பினருக்கு ஒரு ஹெச்ஐவி நோய் தொற்று ஒரு எய்ட்ஸ் நோய் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே பெரும்பாலும் அந்த குடும்ப உறுப்பினர்கள் நோய் வந்தவரை ஒரு தனிமைப்படுத்திடுறாங்க. ஒரு சில குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த நீ எங்களுடைய குடும்ப உறுப்பினரே கிடையாது, நீ உனக்கு ஹெச்ஐவி நோய் ஏற்பட்டுருச்சு, நீ எங்கள் கூட வராத அப்படின்னு சொல்லி இந்த குடும்பத்திலேருந்து அந்த குடும்ப உறுப்பினரை விலக்கி வச்சிடறாங்க. ஹெச்ஐவி நோயாளிக்கு உடல் நோயோட மனநோய்க்கு ஆட்படக்கூடிய சூழல் நிறையா இருக்குது. இன்னைக்கு ஹெச்ஐவி பாதிப்பு ஒருத்தருக்கு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அந்த குடும்ப உறுப்பினர்கள் சுற்றுப்புறத்தார் எத்தகைய ஆதரவை வழங்கி அந்த ஹெச்ஐவி நோயாளிக்கு ஆதரவை கொடுக்கறதன் மூலம் அவருடைய வாழ்நாளை நீட்டிக்க முடியுமா, அல்லது ஒரு அரவணைப்புனால ஒரு அன்பால் அந்த ஹெச்ஐவி நோயாளிக்கு இன்னும் ஒரு வாழ்நாளை அதிகப்படுத்துறதுக்கு ஏதாவது உணர்வு பூர்வமாக வாய்ப்புகள் இருக்காங்க ஐயா? ஐயா இப்போ இந்த எய்ட்ஸ் நோய் குறித்த பல்வேறு தகவல்கள் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வந்திருக்கோம். இன்னைக்கு இந்த எய்ட்ஸ் நோய் குறித்து சரியான தகவல்களை விட நிறைய ஒரு தவறான கருத்துகள், ஒரு பயமுறுத்தக்கூடிய கருத்துகள் இன்னைக்கு அதுவும் வந்துக்கிட்டே இருக்குது. என்னென்னலாம் செஞ்சால் எய்ட்ஸ் நோய் வரும், இதெல்லாம் எய்ட்ஸ் நோய் பரவுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு பயமும் பொதுமக்கள்கிட்ட இருக்குது. அந்த மாதிரி எய்ட்ஸ் நோய் குறித்து இன்னைக்கு என்னென்ன தவறான புரிதல்கள் பொதுமக்கள்கிட்ட இருக்குது, இதை எப்படி சரிப்படுத்தி அவங்கள ஒரு வழிமுறையை முறையான காரணங்கள் என்ன அப்படின்னு அவங்களுக்கு எப்படி ஒரு இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
அதாவது பொதுமக்களுக்கு வந்து எதன் மூலமாக எய்ட்ஸ் பரவும் எதன் மூலமாக பரவாது என்பதை வந்து ஒரு விழிப்புணர்வு கல்வி மூலம் வந்து நம்மளுடைய அரசு வந்து வழங்கிட்டு தான் இருக்கு. இந்த பாருங்க, இப்போ வந்து உலக எய்ட்ஸ் தினம், உலக எய்ட்ஸ் விழிப்புணர்வு தினம், இந்த தினத்தில் வந்து உங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக வேண்டி தான் இதை பண்ணுறாங்க. அதனால் வந்து எதன் மூலமானா எய்ட்ஸ் வந்து பரவும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டோம், அதே போல் வந்து எதன் மூலமானா பரவாதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டோம். சில நாட்களுக்கு முன்னாடி, சில நாட்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி, சில வருடங்களுக்கு முன்னாடி வந்து யாரோ ஒருத்தர் வந்து இந்த எய்ட்ஸ் நோய் பாதித்த நோயாளிகிட்ட இருந்து ரத்தத்தை எடுத்துகிட்டு வந்துட்டார், அது தோல் மேலே தடவுனவுடனே வந்து எய்ட்ஸ் நோய் பரவிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான வதந்திகள், இந்த மாதிரியான நிறைய வதந்திகள் வந்து பரவிட்டே வந்தது. அதெல்லாம் வந்து முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அரசு என்ன பண்ணுச்சு, அதிகமான விழிப்புணர்வு இந்த எய்ட்ஸ் நோய் பரவும் முதத்து எப்படியெல்லாம் பரவுது, அதை எப்படியெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து மருந்து கொடுத்து அதை கட்டுக்குள்ளே வச்சுருக்காங்கன்றதெல்லாம் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வரும்பொழுது வந்து அந்த தவறான தகவல்கள்லாம் அடிபட்டு போயிடுச்சு. இப்போ வந்து அந்த அந்த மாதிரியான தவறான தகவல்கள் மக்களிடையே வந்து பெரிதளவாக இல்லை
ஐயா. இப்போ நம்ம அண்மையில் கூட கொரோனா நோய் தொற்று வந்தது, அதுக்கு நிறைய தடுப்பூசிகள் வந்து கொடுக்கணும், கொரோனா நோய் எப்படி பரவாமல் பாதுகாக்கணும் அப்படின்னு நிறைய மருத்துவர்கள் வலியுறுத்தினாங்க. அதே போல் போலியோ இந்த மாதிரி பல்வேறு நோய் தாக்கங்கள் நிறையா இருந்தால் கூட அதை எப்படிலாம் தடுக்கணும், எப்படிலாம் அதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும்னு மருத்துவர்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்திட்டு வர்றாங்க. இப்போ நம்ம எய்ட்ஸ் நோய் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த எய்ட்ஸ் நோயை பரவாமல் எப்படி தடுக்கிறது, இதை தடுக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் என்னென்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
அதாவது எய்ட்ஸ் பரவ முறைகள் உங்களுக்கு வந்து இந்த நிகழ்ச்சியின் மூலமாக வந்து ஏற்கனவே சொல்லப்பட்டு விட்டது. அதே மாதிரி வந்து எய்ட்ஸ் பரவாம இருக்கணும்னா, அதாவது வந்து வருமுன் காப்பவன் தான் அறிவாளி அப்படின்னு சொல்லிட்டு அவையார் சொல்லியிருக்காங்க. எந்த வியாதியுமே, எய்ட்ஸ் மட்டும் கிடையாது, எந்த வியாதியுமே வருமுன்னாடி நம்ம தடுத்துக்கிட்டா அதனால வரக்கூடிய பாதிப்புகள், அதனால வரக்கூடிய குடும்ப பிரச்சனைகள், அதனால நாட்டுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவுமே வந்து வர்றதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால வந்து நோய் வருவதற்கு முன் தடுப்பது சால சிறந்தது. அதனால தான் வந்து வள்ளுவர் வந்து ஒரு குறள் அழகாக சொல்லியிருப்பாரு, எதிரதா காக்கும் மறைவினார்கில்லை அதிர வருவதோர் நோய். அதாவது எதிர என்னென்ன எதெல்லாம் செஞ்சால் எதெல்லாம் வருமோ அதெல்லாம் வந்து நம்ம தடுத்துக்கிட்டா நம்மளை வந்து அதிர வைக்கிற மாதிரி, நம்மளை பயமுறுத்துகிற மாதிரி எந்த விஷயங்களை வந்து நம்மை காயப்படுத்தாது, புண்படுத்தாது, நோய்கள் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறளுடைய குறள். அதே போல் வந்து இந்த திருக்குறளே இன்னொரு திருக்குறளில் வந்து சொல்லியிருக்காங்க, ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஒம்புப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல நெறிமுறைகளை பின்பற்றி வாழ்பவர்களுக்கு எய்ட்ஸ் நோயினால் பயமே வேண்டாம். அதாவது வந்து நம்ம வாழ்க்கை வாழ்வு நெறி தவறா போகும்பொழுது தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படுமா ஏற்படாதா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படணுமே தவிர, நிச்சயமாக ஒழுக்கமாக இருப்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இல்லை. அதே சமயம் இந்த விழிப்புணர்வு தகவல்களையும் கேட்டு இதனாலலாம் இந்த பிரச்சனை வருது, இதனாலலாம் இந்த பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அதன்படியும் வந்து நம்ம நடந்துக்கணும். பிறகு வந்து இந்த விழிப்புணர்வு கல்வி வந்து அங்கங்கே எல்லா இடத்துல இந்தியா முழுக்க நம்மளுடைய தமிழக அரசும் சரி இந்திய அரசும் சரி இது எய்ட்ஸ் நோய் சம்மந்தப்பட்ட விழிப்புணர்வை கொடுத்துட்ருக்காங்க. அதே போல் வந்து இந்த எய்ட்ஸ் பரிசோதனை வந்து அந்த பேஷண்ட்டுக்கிட்ட கன்சென்ட் வாங்கிட்டு தான் பண்ணணும், அவருடைய ஒப்புதலோட தான் பண்ண முடியும். எய்ட்ஸ் இருக்கா இல்லையான்னு வந்து மருத்துவர்கள் பார்க்கறது கூட அவர்கிட்ட சம்மதம் வாங்கிட்டு பார்க்கணும். சம்மதம் வாங்கிட்டு பார்த்த பிறகு கூட அவருக்கு நோய் இருந்தால் எல்லாரும் முன்னாடியே வந்து அதை சொல்லிடக்கூடாது, அதை வந்து கான்ஃபிடென்ஷியலாக அதை பாதுகாப்பாக அந்த ரிசல்ட்டை வந்து பாதுகாப்பாக வச்சு அவருக்கும் மருத்துவருக்கும் மட்டும்தான் தெரியணும், வேற யாருக்கும் வந்து அந்த தகவலை வந்து சொல்லிடக்கூடாது. ரெண்டு, அதுக்கப்புறம் வந்து எய்ட்ஸ் நோய் இருக்குன்றத பரிசோதனை பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து நான் இந்த மாதிரி தவறு செஞ்சுட்டேன், இந்த மாதிரி எய்ட்ஸ் இருக்குமா இல்லையான்னு வந்து கேட்குறாங்க பேஷண்ட்டு. அப்போ வந்து மருத்துவர் என்ன சொல்லுவார், இந்த மாதிரியான முறையான பரிசோதனை இருக்குது, பரிசோதனை பண்ணி பார்த்துடலாம். அதில் பரிசோதனை பண்ணி பார்த்துட்டா கூட உங்களுக்கு எய்ட்ஸ் ஒரு கால் இருந்தால் அதுக்கான சிகிச்சை முறைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து எவ்வளோ நாள் இருக்கீங்களோ அவ்வளோ நாள் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுதான் வந்து ப்ரீ டெஸ்டிங் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாம் வந்துட்ட பிறகு ஒரு கவுன்சிலிங் இருக்கு, அது போஸ்ட் டெஸ்ட் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டெஸ்ட் ரிப்போர்ட் பாசிட்டிவ் வந்துருச்சுன்னா வந்து அந்த பேஷண்ட் வந்து ஏதோ வந்து உலக வாழ்க்கை நம்மளுக்கு போய்விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மன அழுத்தத்தில் இருப்பார். அவரை வந்து நம்ம வந்து மெதுமெதுவாக வந்து அவரை தயார்படுத்தி இந்த உலக வாழ்க்கையில் வந்து இங்கே இருக்கிற வரைக்கும் இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய மாத்திரைகள் இருக்குது, ஆன்டி ரீட்ரோவைரல் தெரப்பி எல்லாம் இருக்குது, அதெல்லாம் முறையாக எடுத்துக்கிட்டு நல்ல உணவு வகைகள்லாம் சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா இது வந்து ரொம்ப அதிகமான அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வெகு நாட்கள் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையை அவருக்கு கொடுக்கலாம். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாதுகாக்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு ரத்தம் ஏற்றணும்னா அந்த ரத்த வங்கியில் பாதுகாக்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட ரத்தம் தான் கொடுக்குறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே வந்து உறுதிப்படுத்திக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன்டி ரீட்ரோவைரல் தெரப்பின்னு சொல்லிட்டு சொன்னேன், நோய் ஏற்பட்டு விட்டால் அதை வந்து சரிப்படுத்துவதற்கான சிகிச்சை முறைகள் மருந்து மாத்திரைகள்லாம் இருக்குது, அதை வந்து நோயாளிகளுக்கு வந்து தமிழக அரசு இந்திய அரசு இலவசமாக வழங்கி கொண்டிருக்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அடலோசன் ரீப்ரொடக்டிவ் செக்ஷுவல் ஹெல்த் கிளினிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, இந்த வந்து பதின் பருவத்தில் இருக்கிறாங்களே அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த சுகாதார கல்வி அந்த செக்ஷுவல் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால் உணர்வு சம்மந்தப்பட்ட கல்வியை வந்து அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது மூலமாக இந்த நோய் எப்படி பரவோ எப்படி பரவாது என்பதை வந்து தெரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி வந்து சுரக்ஷா கிளினிக்ஸ், இந்த பால்வினை நோய் தொற்றால் பாதிப்பு ஏற்பட்டவர்கள் இந்த கிளினிக்கு மருத்துவக் கல்லூரியில் இருக்கும், அல்லது வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் மாவட்ட தலைமைச்செய மருத்துவமனையில் இருக்கும், அல்லது பிரைமரி ஆரம்ப சுகாதார நிலையத்திலேயே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது, அங்கே எல்லாம் போயிட்டு முறையாக சிகிச்சையெல்லாம் எடுத்துக்கணும். இந்த எய்ட்ஸ் நோயாளியை ஹேண்டில் பண்ணக்கூடிய நம்மளுடைய ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் சுகாதார பணியாளர்கள் என்ன பண்ணணும்னா அதுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள்லாம் டபுள் க்ளவுஸ் போட்டுக்கணும், பிறகு வந்து அவரை வந்து அப்ரோச் பண்ணும்பொழுது அவர்கிட்ட இருந்து ரத்தமோ அவர்கிட்ட எடுக்கக்கூடிய ஊசி நம்மை வந்து காயப்படுத்தாமல் பார்த்துக்கொள்வது நிச்சயமாக அவசியம். அதுக்கு தான் டபுள் க்ளவுஸ் அதெல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம வந்து அந்த வேலையில் இருக்கும் பொழுது வந்து நம்ம இது கவனமாக இருக்கணும். அதே போல் வந்து இன்னைக்கு வந்து எய்ட்ஸ் நோய் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு தீவிர கண்காணிப்பு இருந்துகிட்டே இருக்கு. இந்த தீவிர கண்காணிப்புலாம் இருக்கும் பொழுது வந்து ஒரு எங்கேயோ ஒரு எய்ட்ஸ் பேஷண்ட் இருந்தால் கூட கண்டுபிடிச்சி அவருக்கு சிகிச்சை கொடுத்து அவருக்கு தேவையான உதவிகள் எல்லாம் வந்து அரசு பண்ணிட்டு இருக்கு. அந்த மாதிரி அவர்களுக்கு வந்து இந்த ஸ்டிக்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஒரு குடும்பத்தில் உள்ள நபருக்கு எய்ட்ஸ் ஏற்பட்டால் அவர் வந்து வெளியே அனுப்பிச்சிருவாங்க, அவனுக்கு எய்ட்ஸ் ஏற்பட்டுருச்சு எங்களுக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டான். அந்த மாதிரியான அவரை இருந்து தனிமைப்படுத்துவதெல்லாம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டமே கொண்டு வந்திருக்காங்க, எய்ட்ஸ் ஆக்ட்னு சொல்லிட்டு. அது இந்திய அரசு வந்து 2017 கொண்டு வந்தது. இந்த மாதிரி வந்து தனிமைப்படுத்தினாவோ அவருக்கு வேலை கொடுக்கலன்னு சொன்னாவோ இந்த நோயை காரணம் காட்டி ஏதாவது வந்து அவரை அவர் மனதை புண்படுத்தினாலோ அவருக்கு வந்து 1 வருடங்கள் வரை சிறை வாய்ப்பு இருக்கிறது, 1 லட்சம் வரை அபராதம் விதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது.
ஐயா, இன்னைக்கு ஒரு மனிதருக்கு எய்ட்ஸ் நோய் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள்ல பல பேர் அந்த குடும்ப உறுப்பினருக்கு அவர் எவ்வளவோ குடும்பத்துக்கு முக்கியமானவராக இருந்திருக்கலாம், ஆனாலும் கூட அவருக்கு எய்ட்ஸ் வந்துருச்சு, ஒரு உயிர்கொள் நோய் வந்துருச்சு அப்படின்னாலே அவர் குடும்பத்திலிருந்து விலக்கி வச்சிடுறாங்க. ஏதாவது பொதுவான இல்லங்களில் கொண்டு போய் விட்டுட்டு நீ எங்களுக்கு தேவை கிடையாது, நோயாளியை எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நிராதரவாக விட்டுறாங்க. இது ஒரு முறையான செயலாக அப்படி நோயாளியாக இருந்தால் கூட அவரை எப்படி அந்த குடும்ப உறுப்பினர்கள் அரவணைச்சு அவருடைய மீதமுள்ள வாழ்நாட்களை ஒரு மகிழ்ச்சியாக போக்குறதுக்கு குடும்ப உறுப்பினர்கள் எப்படி அந்த எய்ட்ஸ் நோயாளிக்கு உறுதுணையாக ஒரு ஒத்துழைப்போடு இருக்கணும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க.
அதாவது நிருபர் 2 கேள்விகள் கேட்டார். அந்த கேள்விக்கான விடை வந்து ஏற்கனவே வந்து நான் வந்து எய்ட்ஸ் நோய் உள்ள பேஷண்ட் முதல் கேள்வி வந்து எய்ட்ஸ் நோய் உள்ளவர்களை வந்து தனிமைப்படுத்தக்கூடாது, அவர்களை வந்து அந்த நோய் இருக்குன்ற காரணத்தினால அவர்கள் மனதை புண்படுத்தினால் அவர்கள் தண்டனை சட்டம் இந்திய தண்டனை சட்டம்லாம் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி வந்து தண்டனை கொடுப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் தனிமைப்படுத்தக்கூடாது முதல்ல. ஏன்னா வந்து அவர் சாப்பிட்ற தட்டில் சாப்பிட்டாலோ அவர் கை குலுக்கினாலோ அவர் உபயோகப்படுத்தக்கூடிய கழிவறையை பயன்படுத்தினாலோ நமக்கு வந்து எய்ட்ஸ் நோய் பாதிப்பு வராது. எதன் மூலமாக வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக ரத்தம் வழியாகவோ விந்து திரவம் வழியாகவோ பரவுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதை விடுத்து அவருடன் ஒன்றாக இருந்தால், அதாவது உடலுறவு இல்லாமல் இருக்கும் பொழுது நிச்சயமாக எய்ட்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. இப்போது அந்த மாதிரி எய்ட்ஸ் நோய் வந்தவர்கள் வந்து மனநிலை மிக மிக பாதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்களை வந்து நம்ம வந்து குடும்பத்தில் நல்ல உணவு கொடுத்து அவங்களுக்கு ஆறுதலான ஒரு சில மொழிகள் வந்து ஆறுதலான வார்த்தைகளை வந்து பேசும்பொழுது நிச்சயமாக வந்து அவர்கள் வந்து ஒரு நல்ல ஒரு உற்சாகமான மனநிலைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால தான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு, அகனமர்ந்து ஈதலில் நன்றே முகனமர்ந்து இன்சொலன் ஆகப்பெறின் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஒரு கஷ்டத்தில் இருக்கும் பொழுது ஒரு பொருளை கொடுப்பதை காட்டிலும் அவருக்கு தகுந்த அந்த ஆறுதலான வார்த்தைகள் பேசும் பொழுது அவருடைய மனதின் ஏற்பட்ட புண் ஆறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருக்குறளினுடைய கருத்து. அதனால் வந்து ஒரு ஆறுதலான 2 வார்த்தைகளும் நல்ல சாப்பாடும் அவருக்கு வந்து குடும்ப உறுப்பினர்களின் அரவணைப்பும் இருந்தால் நிச்சயமாக அவர் நீண்ட நாட்கள் வாழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது.
ஐயா, இன்றைய உலக எய்ட்ஸ் தினத்தில் ஒரு மருத்துவராக பொதுமக்களுக்கு தங்களை வழங்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வு செய்தி என்னங்க ஐயா?
அதாவது யாருக்காவது எய்ட்ஸ் நோய் பற்றிய தகவலாம் கேட்கணுமா, இல்லை வந்து எய்ட்ஸ் நோயாளியை வந்து அந்த குறிப்பிட்ட மருத்துவமனையில் ஏதாவது சேர்க்கணுமா, இல்லை அவருக்கான எய்ட்ஸ் பற்றிய தகவல்கள் சேகரிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எளிமையாக வந்து இன்றைக்கி வந்து எல்லாருக்கையிலையும் அலைபேசி இருக்குது, எல்லாரும் வந்து 1097 அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேண்டிய உதவிகள், அதாவது எய்ட்ஸ் நோயை பற்றிய விவரங்கள் எல்லாமே கிடைக்கும். அது எய்ட்ஸ் நோய்க்கு எங்கெங்கே வந்து பரிசோதனை பண்ணுறாங்க, எந்த இடத்துல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, எந்த இடத்துல அட்மிட் பண்ணுறாங்க என்ற விவரங்கள்லாம் முழுசாக கிடைக்கும். அதனால் எய்ட்ஸ் நோய் பற்றிய தகவல்களை முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு 1097 என்ற நம்பரை வந்து நீங்கள் பயன்படுத்தி இதன் மூலமாக வந்து பல விழிப்புணர்வு தகவல்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.
ஐயா, இதுவரைக்கும் இன்றைய எய்ட்ஸ் நோய் விழிப்புணர்வு தினத்தில் இந்த எய்ட்ஸ் நோய் எப்படியெல்லாம் பரவுது, இதற்கான காரணங்கள் என்ன, கண்டறிவதற்கு உண்டான பரிசோதனை முறைகள்லாம் என்ன, எய்ட்ஸ் நோயாளியை ஒரு குடும்ப உறுப்பினர்கள் எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிறது குறித்து மிகச் சிறப்பான மிக தெளிவான ஒரு விளக்க உரையை வழங்கினீங்க. புதுகை பண்பலை நேயர்கள் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோங்க.
புதுகை பண்பலை மூலமாக எய்ட்ஸ் நோயினா என்ன, இந்த எய்ட்ஸ் நோய், உலக எய்ட்ஸ் நோய் தினம் எதனால் கடைபிடிக்கப்படுகிறது, இதனுடைய அறிகுறிகள் என்ன, இதை வந்துட்டா எப்படி பரிசோதனை பண்ணுறது, பல முக்கிய தகவல்கள்லாம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கேட்ட புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே சமயத்தில் ஒழுக்கம் மிக 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 முக்கியமானது. அதனால தான் வந்து வள்ளுவர் வந்து ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒழுக்கத்துக்குன்னே ஒழுக்க முடியுமேன்னு சொல்லிட்டு ஒரு 10 குறளை எழுதியிருக்காரு. அதனால வந்து ஒழுக்கத்தின் எய்துவர் வேண்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி அப்படின்ற ஒரு குறளையும் சொல்லியிருக்காரு. அதனால ஒழுக்கமாக வாழ்ந்து அறவழியில் வாழ்ந்து நல்ல பழக்க வழக்கங்களை கடைபிடித்தால் இந்த மாதிரியான நோய் கிருமிகள் நம்மை தாக்காது என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலம் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்த அனைவருக்கும் புதுகை பண்பலை சார்பாகவும் என்னுடைய மருத்துவமனை சார்பாகவும் உங்களுக்கு நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.
நேர்களே, இதுவரை எய்ட்ஸ் நோய் குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்கிய டாக்டர் கே சரவணன் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்களிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.